ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم افحسبتم انما خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون صدق الله العلي العظيم قد قال النبي صلى الله عليه وسلم القيس من دان نفسه وعمل لما بعد الموت صدق رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே முஹர்ரமுடைய ஆரம்ப பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை முடித்துக் கொண்டால் அடுத்து வரக்கூடியது முஹர்ரம் முஹர்ரம் உடைய மாதம் இஸ்லாமியர்களுடைய வருட ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை எங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது ஏனைய சமூகத்தினர்கள் அவரவர்களுடைய புது வருடங்களை கொண்டாடுவது போன்று களியாட்டங்களிலும் வீண் விரயங்களிலும் வீணான செயல்பாடுகளிலும் ஈடுபடுத்திக் கொள்வது போன்று எம்முடைய புது வருடத்தை எம்முடைய வருட ஆரம்பத்தை நாங்கள் அப்படி கழிப்பதும் இல்லை அப்படி கொண்டாடுவதும் இல்லை அது மார்க்கத்துக்கு அப்பால் பட்ட ஒரு செயலாக செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட வருடங்கள் பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு கிழமை நாட்கள் என்பதாக ஏழு நாட்கள் என்பதாக மணித்தியாலமாக ஐவேளை தொழுகையாக சஹருடைய நேரம் சுபஹுடைய நேரம் துஹாவுடைய நேரம் இஷ்ராக்குடைய நேரம் முஹருடைய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் அதாவது செண்மேகம் மறையக்கூடிய நேரம் இஷாவுடைய நேரம் என்பதாக நேரம் ஏற்கனவே குர்ஆனின் ஊடாகவும் சுன்னாக்க ஹதீஸின் ஊடாகவும் நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து காட்டியிருக்கிறான் உலகம் படைக்கப்பட்ட நாள் தொட்டு வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொட்டு மாதங்களுடைய எண்ணிக்கை 12 தான் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது குர்ஆன் இன்னும் ஒன்றையும் சுட்டி காட்டுகிறது உலகத்தை படைப்பதற்கு முன்னாலேயே நேர சூசி நேரம் அட்டவணையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து விட்டான் என்பதும் எங்களுக்கு தெரியும் அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தேன் என்பதாக அப்படி என்றால் நாட்கணக்கு என்று சொல்லக்கூடிய ஒன்று நாள் நேர முகாமைத்துவம் டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்றை உலகத்தை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தன்வசம் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறான் அவன் சொல்லுகிறான் வானத்தையும் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டியிருக்கிறான் ஜும்மாவுடைய தினத்தை பற்றி குர்ஆனில் பேசியிருக்கிறான் சனிக்கிழமை நாட்களை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையை பற்றி வியாழக்கிழமையை பற்றி பேசியிருக்கிறார்கள் இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பெரியார்களே நேர முகாமைத்துவத்தை பற்றி குர்ஆன் மிக அழகாக மிக தெளிவாக மிகவும் அழகான முறையில் எங்களுக்கு அதை சொல்லி தந்திருக்கிறது ஜகாத்தை பற்றி பேசியிருக்கிறது அதே வருடம் தோறும் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது ஆயுதில் வாழ்நாளில் ஒருமுறை கட்டாயம் செய்ய வேண்டும் வசதி உள்ளவர்கள். நோன்பை பொறுத்தவரையில் அது வருடம் தோறும் வசதி உள்ளவர்கள் ஆரோக்கியமானவர்கள் அவர்களின் ஒரு மாத காலம் நோன்பு நோக்க வேண்டும். தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுதாக வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நேரத்தை மையமாக வைத்துத்தான் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பரவான கடமைகள் இருப்பது போன்று சுண்ணத்தான கடமைகள் நோன்பை பொறுத்தவரையில் பரவான நோன்பு ஒரு மாதம் நோன்பு நோற்று விட்டோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபி சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்பதற்கு மூணு வகையான கலண்டரை தந்திருக்கிறார்கள். ஒன்று கிழமை கலண்டர், ஒவ்வொரு வாரம் தோறும் நீங்க பிடிக்க வேண்டிய நோன்பு. அது பிடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறதா வாரம் தோறும். ஒரு இரண்டாவது கட்டம் மாதம் தோறும் மந்த்லி பேசிக், அதுவும் கஷ்டமாக இருக்கிறதா ஒரு அனுவல் பேசிக் ஒரு வருடத்திலேயாவது. சில வருடத்தில் சில சுண்ணத்தான நோன்புகள், மாதத்தில் சில சுண்ணத்தான நோன்புகள், வீக்ல கிழமை நாட்களில் கிழமைகளில் ஒரு சுண்ணத்தான நோன்புகள் என்று சொல்லி மூணு கட்டங்களாக நோன்பை எங்களுக்கு பிரித்து தந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கிழமை நாட்களில் வாரம் தோறும் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் திங்கட்கிழமை நாட்களிலும் வியாழக்கிழமை நாட்களிலும் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சமூகம் எங்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அமைதியாக இரகசியமாக அந்த நோன்பை அவர்கள் நோட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வியாழக்கிழமை நாட்களிலும் திங்கட்கிழமை நாட்களிலும் அந்த நோன்பை எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எத்தனையோ வாலிபர்கள் அவருடைய வெளித்தோட்டத்தை பார்த்தால் எங்களுக்கு அவர்களை பார்த்து இவர்கள் இப்படிப்பட்டவர்களா என்று சொல்லக்கூட முடியாது. சில பெண்களை பொறுத்தவரையில் அவருடைய வெளி வாழ்க்கையை பார்த்தால் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். தலையில மொக்காடு கூட போட்டிருக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஏதும் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டால் இன்று வியாழக்கிழமை நாங்கள் நோம்பாளியாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒருவனுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து எங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது, வெளித்தோட்டத்தை பார்த்து முடிவுகள் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஏராளமான சமூக சகோதரிகள் சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களையும் அப்படிப்பட்ட மக்களாக்கி வைப்பானாக. இரண்டாவது, வாரம் தோறும் முடியாதா மாதம் தோறும் ஒரு நோம்பு பிடிக்க முயற்சி செய்யுங்கள். அதுதான் கிழமை நாட்கள் மாதத்தில் மூன்று தினங்கள் ஐயாமுல் பீதன் சொல்லக்கூடிய வெள்ளை நாட்கள் என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய மூணு நோம்பு, பிறை 13, பிறை 14, பிறை 15. இந்த மூன்று தினங்களிலும் நோன்பு நோற்று கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வாலிப சஹாபாக்களை பார்த்து அந்த நோன்பை பிடிக்கும்படியாக பணித்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய நண்பர் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மூணு நசியத்து செய்தார்கள், வசியத்து செய்தார்கள். அதுல ஒன்றுதான், என்ன சொன்னார்கள், முஹாவுடைய தொழுகையை தவற விடாதே, தூங்குவதற்கு முன்னால் வித்ரை தொழுது கொள், மாதம் தோறும் மூன்று நோன்பு பிடிப்பதை மறந்து விடாதே, மாதம் தோறும் மூன்று நோன்பு பிடித்துக் கொள் என்பதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பித்தார்கள். அவர்களை அவர்களுக்கு பணிப்புரை வழங்கினார்கள். அதற்கு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முபஸ்ஸிரீன் முஹத்திஸீன்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஏன் தூங்குவதற்கு முன்னால் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வித்ரு தொழும்படியாக சொன்னார்கள், ஏன் முஹாவுடைய தொழுகையை அவர்களுக்கு மிக முக்கியமாக சொன்னார்கள், மாதம் தோறும் ஏன் மூணு நோன்பவர்களுக்கு நோக்க சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், ஒரு வாலிபராக இருந்தார்கள், ஒரு வாலிப பருவத்தில் வாலிபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு இந்த கட்டளைகளை பிறப்பித்தார்கள். சரி, அதற்கும் முடியாதா, மாதம் தோறும் நோன்பு நோப்பது கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது, அது எனக்கு அதை கண்டினியூவாக செய்வது சிரமமாக இருக்கிறது, சரி வருடத்திலேயாவது சில நோன்புகளை பிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுதான் முஹர்ரமுடைய மாதத்தில் பிறை 9, பிறை 10. ஆஷுராவுடைய தினம், தாஷுராவுடைய தினம் என்பதாக பிறை 9, பிறை 10. இந்த மாதம் இன்னும் சில நாட்களில் அந்த நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும். அவர் சுன்னத்தான நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் பரவான நோன்புக்கு பிறகு முக்கியத்துவம் கொடுத்து பிடித்த நோன்புதான் 10வது நாள் பிடிக்க வேண்டிய நோன்பு. 9வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தை, இந்த நாட்களை நாங்கள் அன்பித்துக் கொண்டிருக்கிறோம், மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நாள், அந்த நாளை தேடி பார்த்தால், எந்த நாள் இஸ்லாமிய கலண்டரை எடுத்து அந்த நாளுடைய நோன்பை பிடிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதை அடுத்ததாக நோம்பு, அதாவது பரவான நோன்பை முடித்துக் கொண்டதற்கு பிறகு செவ்வாளுடைய ஆறு நோன்புகள், செவ்வாளுடைய மாதத்தில் ஆறு நோன்புகள் நோக்க வேண்டும். 30 நாட்கள் நோம்பு நோற்று விட்டோம், 29 நாட்கள் நோம்பு நோற்று விட்டோம். செவ்வாளுடைய முதலாவது பிறை பெருநாளாக இருக்கும், அதை அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள். அப்படி இல்லை என்றிருந்தால் அந்த மாதத்தில் 6 நாட்கள் நோன்பு நோற்று, 30 சேர்த்து 6 சேர்த்தால் 36 மாறிவிடும். அந்த 36 நோன்பு நோற்பதின் ஊடாக வருடம் பூராக நோன்பு நோற்ற நன்மை புரியவனாக நாங்கள் வாழ்ந்துவிடுவோம். ஏன், அல்லாஹ் நீ ஒன்று செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் 10 தருகிறார். நாங்கள் 36 நோன்பு நோற்றோம் என்றிருந்தால் அல்லாஹ் 360 நோன்பு நோற்ற நன்மைகளை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறார். அதே போன்றுதான் அரபாவுடைய நோன்பு, வருடத்தில் பிடிக்கப்பட வேண்டிய நோன்பு, ஜில்ஹிஜ்ஜா மாதத்தில் பிறை 9 நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு. இப்படியாக நோன்புகளை பிடிப்பதற்கும் ஒரு தவணை, ஒரு ஒரு அழகான நடைமுறையை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நோன்புகளை பிடிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து தருவானா? அன்புக்குரிய சகோதரனை பிரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த நேரத்தை பற்றி சொல்லி சொல்லுகிறான். நீங்கள் வாழ்க்கையில் எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள், பிளானிங். முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை, ஏதோ வியாபாரத்தில் கோஆபரேட் என்வயர்மெண்ட்ல வொர்க் பண்ண கூடியவர்களிடத்தில் கேட்டால் அவர்களுக்கு அவருடைய கம்பெனிக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு பிளான் இருக்கும், அவருடைய கம்பெனிக்கு ஒரு விஷன் இருக்கும், அவருடைய கம்பெனிக்கு அவருடைய கடைக்கு அவருடைய தொழிலுக்கு ஒரு விஷன் இருக்கும். இதே போன்று அவர்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்பதாக சொல்லுவார்கள். எப்படியோ பல வகையான வார்த்தை பிரயோகங்கள் வாழ்க்கையில், ஆனால் இவைகள் அனைத்தும் எதற்கு? கடைக்கு, தொழிலுக்கு, காரியாலயத்துக்கு, ஆபீஸுக்கு. ஆனா உங்களோட வாழ்க்கையினுடைய விஷன் என்ன? ஏன் வாழ்றீங்க? மௌத்துக்கு முன்னால் எதை அடைய போறீங்க என்ற கேள்வியை தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் கேட்டாலும் அதற்கு பதில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நான் வேலை செய்த கம்பெனிக்கு விஷன் ஸ்டேட்மெண்ட் தயாரித்து விட்டோம், நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஸ்கூலுக்கு தேவையான விஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம், அதை எழுதி ஒட்டிட்டோம், ஒவ்வொரு புள்ளேர உள்ளத்திலே பதிய வைத்து விட்டோம். ஆனா நானும் இந்த மனைவியும் குடும்பமாக வாழுகிறோமே, இந்த வாழ்க்கையினுடைய விஷன் என்ன? நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எதை உருவாக்க போகிறோம், என்ன பிளான் பண்ணி இருக்கிறோம்? சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்க வேண்டும், இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நான் மௌத்தாகும் போது இப்படித்தான் மௌத்தாக வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது ஹஜ்ரத் யூசுஃபுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் ஒரு கனவை சொல்லி. ஒரு கனவை சொல்லித்தான் குர்ஆன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். இஸ் قال யூசுப் லி அபீஹி யா அபத்தி இன்னி ரஐத்து 11 கௌகபன் வஸ்ஸம்ஸ வல்கமர ரஐதுஹும் லிஸாஜிதீன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பச்சிளன் பாலகன், ஒரு மலலை குழந்தை, தன்னுடைய தகப்பனை அணுகி தன்னுடைய மாப்பாவிடத்தில் சொல்லுகிறது. அவர்கள் கண்ட ஒரு கனவை பற்றி சொல்லுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை சொல்லி எங்களுக்கு சொல்லுகிறான், நீங்களும் வாழ்க்கையில் கனவுகள் காண வேண்டும், நீங்களும் வாழ்க்கையில் கனவுகள் காண வேண்டும். நான் இப்படித்தான் மௌத்தாக வேண்டும், நான் இப்படித்தான் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை 50 இப்படித்தான் இருக்க வேண்டும். அதே கனவை சொல்லி, அந்த கனவை சொல்லித்தான் அல்லாஹ் சூரா யூசுஃபை முடிக்கிறான். சூரா யூசுஃபை முடிக்கிறான். முடிக்கும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வாப்பா, நான் ஆரம்ப கட்டத்தில் சிறுவனாக இருக்கும் பொழுது, ஒரு பச்சிளன் பாலகனாக இருக்கும் பொழுது எந்த கனவை கண்டேனோ அந்த கனவனுடைய தாற்பரியம் தான் இது என்று சொல்லித்தான் குர்ஆனுடைய சூரா யூசுஃபை அல்லாஹ் முடிவுரை செய்கிறான். சூரா யூசுஃபை அல்லாஹ் முடிக்கிறான். என்ன சொல்ல? 50 ஆண்டுகளுக்கு முன்னால்,
அந்த கனவை அல்லாஹ் நிச்சயப்படுத்தி விட்டான், அந்த கனவை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டான். இது தான் கனவு என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. வாழ்க்கையில் கனவு காணுங்கள். யாரோ ஒருவர் சொன்னது போன்றே கனவு என்று சொன்னால் தூக்கத்தில் காணக்கூடியதல்ல கனவு. கனவு என்று சொன்னால் தூக்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். எனக்கு தூக்கம் வரவில்லை, என்னுடைய கனவு எனக்கு நிச்சயமாகும் வரைக்கும். ஒரு கனவு கண்டிருக்கிறேன், அந்த கனவு எனக்கு நிச்சயமாகும் வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது, அதற்கு பெயர் கனவு. ஒரு லட்சிய பாதையில் போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிளான் இருக்கிறது, ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு, நான் ஒன்றை அடைய வேண்டும், நான் ஒன்றை அடைய வேண்டும், பிறருக்காக வேண்டி நான் வாழ வேண்டும். என்னுடைய ஜனாசாவில் பங்கெடுப்பதை, என்னுடைய ஜனாசாவில் பங்கெடுப்பதை மக்கள் பாக்கியமாக கருத நாங்கள் வாழுவோம். ஜனாசாவுக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் வந்தீங்க? மகன் எனக்கு இந்த மகன் கூட்டாளி. ஏன் வந்தீங்க? இல்லைகிட பக்கத்து வீட்டுக்காரார். ஏன் வந்தீங்க? இல்ல எல்லாரும் போறாங்க நானும் போனேன். அப்படி அல்ல. ஏன் ஜனாசாவில் எங்களுடைய ஜனாசாக்களை மக்கள் தொழ வேண்டும்? எனக்கு தெரியுமா, இவருடைய ஜனாசாவில் பங்கெடுப்பது எனக்கு ஒரு பாக்கியம், எனக்கு ஒரு பாக்கியம் என்பதற்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இதுவாக இருக்க வேண்டும். அன்புக்குரியே, அன்பு சகோதரே, வாழ்க்கையை திட்டமிடுங்கள். சல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கையுடைய வரலாறை படித்து பார்த்தால் மிகவும் அழகாக திட்டமிட்டார். எப்படி என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை நிக்காஹ் செய்து கொடுக்க வேண்டும். சும்மா நிக்காஹ் செஞ்சு கொடுக்க இல்ல. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா உடைய நிக்காஹுக்குரிய வயது வந்து விட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டு போனாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமாவை மனம் முடிக்க விரும்புகிறேன் என்பதாக. இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்து விட்டார்கள். இல்லை, நிராகரித்து விட்டார்கள். இரண்டாவது முறையாக ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், எனக்கு தாருங்கிறேன், நான் நிக்காஹ் செய்து கொள்கிறேன் என்பதாக நிராகரித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த ரெண்டு பேரும் புரிந்து கொண்டார்கள், இல்லை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு திட்டம் இருக்கிறது, அந்த குழந்தைக்கு வேறொருவரை கனவு கண்டிருக்கிறார். சுபஹானல்லாஹ். அப்பதான் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அலியை பார்த்து சொன்னார்கள், அலி, அது உங்களுக்கு தான், நீங்க போய் கேட்டு பாருங்கள் என்பதாக. சுபஹானல்லாஹ். எனக்கு ஒரு குழந்தை, என்னுடைய குழந்தைக்கு கணவனாக யாரு வர வேண்டும், எப்படிப்பட்ட ஒருவரை நான் மருமகனாக்கிக் கொள்ள வேண்டும்? சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை இதெல்லாம். ஹஜ்ரத் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு புகாரி முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ், எந்த அளவுக்கு அழகான திட்டமிடல். ஹஜ்ரத் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கா முக்கர்ரமாவில் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு வபாத்தாகுவதற்கு மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சேமம் விசாரிக்க போனார்கள், நோய் விசாரிக்க போனார்கள். நோய் விசாரிக்க போன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தைகள் என்று சொல்லி இருப்பது ஒரே ஒரு பெண் குழந்தை மாத்திரம். அந்த பெண் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்து அந்த குழந்தையுடைய வாழ்க்கைக்குரிய ஏற்பாடுகளை செய்து விட்டேன். என்னிடம் இருக்கக்கூடிய, வீரம் இருக்கக்கூடிய, எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் நான் அப்படியே வசியத்து செய்து விடவா, அதை சதக்காவாக கொடுத்து விடவா, தான தர்மம் செய்து விடவா என்று சொல்லி கேட்கிறார்கள். காரணம் சொல்லி கேட்டார்கள். ஒரே ஒரு பெண் குழந்தை, அந்த பெண்ணை வாழ வைத்து விட்டேன், அவளுக்கு கொடுக்க வேண்டிய நிலை கொடுத்து விட்டேன், இப்பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடியவைகளை தான தர்மம் செய்துவிட்டு போகவா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தனி மனிதனுடைய பிரச்சனையை வைத்து ஒரு சமூகத்துக்கு புத்தி சொல்லவில்லை. தனி மனிதனுடைய வாழ்வை வைத்து அவருக்கு புத்தி சொல்லி இருந்தால் அது சமூகத்துக்குரிய புத்தியாக இருக்கும். சல்லல்லாஹு திட்டமிட்டார்கள். சொன்னார்களே, இல்லை, அப்படி செய்ய முடியாது, அவருக்கு அனுமதி கிடைக்க மாட்டாது. மீண்டும் கேட்டான் சஹாபி, யா ரசூலுல்லாஹ், வஷத்தர், சரி, அரை வாசியை கொடுக்கட்டுமா? சொன்னாங்க, இல்லை யா ரசூல், இல்லை, கொடுக்க முடியாது. மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டு கேட்கக்கூடிய கேள்வி. மூணாவது கேட்டார்கள், வசுலுஸ், யா ரசூலுல்லாஹ், குறைஞ்சபட்சம் அனுமதி கொடுங்களேன், மூணில் ஒன்றையாவது கொடுத்து விட்டு போவதற்கு, மூணில் ஒன்றையாவது கொடுத்து விட்டு போவதற்கு அனுமதி கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி, மூணில் ஒன்றை கொடுத்து விடு, ஆனாலும் மூணில் ஒன்றும் அதிகம் தான். சொல்லிவிட்டு அழகான புத்தி சொன்னார்கள். எங்களுடைய குடும்பத்துக்கு எங்களுக்கு சொன்ன வசியத், எங்களுக்கு சொன்ன புத்திமதி, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பிறரிடத்தில் யாசகம் கேட்கக்கூடிய கைவிட்டக்கூடிய ஏழைகளாக ஆக்கிவிட்டு மௌத்தாகுவதை விடவும் கொடை கொடுக்கக்கூடிய கொடையாளர்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாகுவது உங்களுக்கு நல்லம் தானே, உங்களுக்கு நல்லம் தானே. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் படைத்தால் அவன் பார்த்துக் கொள்வான். போன்ற பணத்தெல்லாம் தர்மம் கொடுத்துட்டு போன்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்ல. நாங்கள் எல்லாரும் சமூகத்தில் பேசிக் கொள்வது ஒரு சில ஹதீஸ்களைத்தான். என்ன பேசுவோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில மூன்று பிறைகள் தென்பட்டது, நெருப்பு எரியவில்லை, நிச்சயம் அதை யாரும் மறுக்கவில்லை, மறுக்க முடியாது. ஹதரத் ரசூலுல்லாஹி அவர்களும் அவருடைய குடும்பமும் ஒரு வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தார்கள். அவர்கள் அந்த வறுமையை புரக்கி எடுத்துக்கொண்டார். நான் ஒரு வேலையாக வாழுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரக்கினார்கள், தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதனால தான் சொல்றாங்க, அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வீட்டில எந்த ஒரு கோதுமை கூட இல்லை, எந்த ஒரு பணம் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள் நிச்சயமாக. ஆனால் தன்னுடைய மரணப்படுக்கைக்கு முன்னால், மௌத்துக்கு முன்னால் சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒன்பது மனைவிமார்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துவிட்டு தான் மூத்தார்கள். ஒன்பது மனைவிமார்களும் எப்படி வாழ வேண்டும், இவர்களை யாரு கவனிக்க வேண்டும், ஏன் அவர்கள் நிக்காக செய்து கொள்வது அவர்களுக்கு ஹராம், யாரும் அவர்களை நிக்காக செய்ய முடியாது. விதவைகள், கணவன் மௌத்தாகிவிட்டார்கள், எப்படி என்னுடைய குடும்பம் வாழப்போகிறது, என்னுடைய குடும்பம் எப்படி வாழப்போகிறது. அதுல சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குடும்பமே இல்லை. ஒரு மிஸ்ர் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். சஃபியா பின்த் ஹுயய் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு யூத குடும்பத்து பெண்மணி, இஸ்லாத்துக்கு வந்தவர், நிக்காக செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காக செய்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுடன் வாழ்ந்தார்கள். அந்த பெண் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு எங்கே போக போகிறார்கள்? திட்டமிட்டார்கள். ஒன்று சொன்னார்கள், நான் விட்டு விட்டு போன எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு அனந்தர சொத்தும் அனந்தர சொத்தாக கருதப்பட மாட்டாது, அது மனைவி மகளுக்கு கொடுத்து விட்டேன். மனைவி மகளுடைய வீடு அவர்களுடைய சொந்த வீடு, அந்த வீட்டில் அவர்கள் இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், அவர்களுக்கு தேவையான உணவு அவர்களுடைய மௌத்து வரைக்கும் பைத்துல் மால்ல இருந்து போக வேண்டும். சுபஹானல்லாஹ், என்ன அழகான திட்டமிடல், என்ன அழகான நடைமுறை. வாழ்க்கையில் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது எந்த அளவு அழகான திட்டமிடல், எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை ஸல்லல்லாஹு கையாண்டார்கள். இது நாங்கள் இருக்கிறோம் முஹர்ரமுடைய மாதத்தில். முஹர்ரமுடைய மாதம் வந்துவிட்டால் நாங்கள் எல்லாரும் பேசுறது எதை பத்தி? ஹிஜ்ரத்தை பத்தி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய ஹிஜ்ரத்தை படியுங்கள். மைக்ரேஷன், மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு போகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நுபுவத்து கிடைத்து முதலாவது நாள் சொல்லப்பட்ட செய்தி, நபிப்பட்டம் கிடைத்த முதலாவது நாள், புகாரி ஷரீஃபில் கூடிய ஐந்தாவது ஹதீஸ், நபிப்பட்டம் கிடைத்த முதலாவது நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய அன்பு மனைவி ஹதீஸுல் குப்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த நபியை அழைத்துக் கொண்டு வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சகோதரரை நாடினார்கள். அங்க போன சந்தர்ப்பத்தில் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்ப வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து ஆயத்துக்களும் இறங்கின சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கத் இப்னு நௌஃபலிடத்தில் சுட்டிக்காட்டிய சந்தர்ப்பத்தில் வரக்கத் இப்னு நௌஃபல் ஒரு வார்த்தை சொன்னார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள்? நீங்க சொல்லுவதை பார்க்கும் பொழுது இன்னஹு அன்னா மூஸுல் அக்பர் அல்லதி கான யக்தி மூசா, உங்களிடத்தில் வந்து போயிருக்கக்கூடிய அந்த மனிதர் யார் தெரியுமா, அந்த சக்தி யார் தெரியுமா, அது ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமிடம் வந்து போன அந்த ஜிப்ரீலாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க சொல்லக்கூடிய அறிகுறிகளை பார்க்கும் பொழுது அது அவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு சொன்னார் அந்த வரக்கத்தில் நௌபல் நபியை பார்த்து, நான் உயிருடன் இருப்பேன் என்றிருந்தால் இந்த ஊர் மக்கள் உங்களை வெளியாக்கக்கூடிய, இந்த ஊரை விட்டு உங்களை விரட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில், இந்த ஊரை விட்டு உங்களை அனுப்பி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் உயிருடன் இருப்பேன் என்றிருந்தால் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள். நபிப்பட்டம் கிடைத்த முதலாவது நாள் கிடைத்த செய்தி இது, இந்த ஊரை விட்டும் நான் வெளிப்படுத்தப்படுவேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியப்பாக கேட்டார்கள், அவ முஹ்ரிஜியஹும், இந்த ஊர் மக்கள் என்னை வெளியாக்குவார்களா, என்னை வெளியாக்குவார்களா? நான் அமீன் என்ற பட்டம் வாங்கியிருக்கிறேன், இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன், இந்த ஊர் மக்கள் என்னை கண்ணியப்படுத்துகிறார்கள், என்னை கண்ணியப்படுத்துகிறார்கள், அப்படிப்பட்ட என்னை இந்த ஊர் மக்கள் வெளியாக்குவார்களா? அவ முஹ்ரிஜியஹும். அப்ப சொன்னாங்க, அந்த வரக்கத்தின் நௌபல் சொன்னாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து, உங்கள் இந்த செய்திகள் கொண்டு வந்தவர்கள் அவர்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளிப்படுத்தப்பட்டார்கள், அதை வைத்து உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். ஒருவர் உண்மையை சொன்னால் அவருக்கு அவருடைய ஊரில் இடம் கிடைக்க மாட்டார்கள், அவரை அவர்கள் வெளிப்பட அவரை அவர்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்பந்திக்கப்படுகிறார்கள், அல்லாஹுடைய கட்டளை மக்கா முக்கரமாவை விட்டும் வெளியாக வேண்டும், வெளியேற வேண்டும். இதைத்தான் நாங்கள் ஹிஜ்ரத் என்பதாக சொல்வோம். இந்த ஹிஜ்ரத்து செய்வதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டார்கள், திட்டமிட்டு அனைத்தையும் முறையாக செய்துவிட்டு தான் சொன்னார்கள், இன்ன அல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் என்பதாக. சும்மா சொல்ல இல்ல, குர்ஆன் சொல்லுகிறது, إِذْ يَقُولُ لِصَاحِبِهِ لَا تَحْزَنْ إِنَّ اللَّهَ مَعَنَا என்ற குர்ஆன் சொல்லுகிறது. அந்த குர்ஆனுடைய வார்த்தை பிரயோகம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து, லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், إِنَّ اللَّهَ مَعَنَا, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் என்று சொன்னார்கள். எப்ப சொன்னார்கள்? இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட திட்டமிட்டார்கள்? முதலாவது திட்டமிட்டார்கள், நான் வெளியாக போக போகிற நேரம் இருள் நிறைந்த நேரம், என்னுடைய படுக்கையில் ஒருவரை தூங்க வைத்து விட்டுத்தான் போக வேண்டும். ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், யாரே? அலி ரலி அல்லாஹு தஆலா. தூங்க வைத்தார்கள் ரெண்டு விடயங்களுக்காக வேண்டி. ஒன்று, விரோதிகள் யாரை எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை ஏமாந்து விட்டார்கள். ஏன்? பயந்து போகிறார்கள், உயிருக்கு ஆபத்தான ஒரு கட்டம், அலியை தூங்க வைத்து விட்டு போனார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் அந்த அலியை வைத்தார்கள் தெரியுமா? அலிக்கு சொன்னார்கள் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொன்னார்கள், நான் மதீனாவுக்கு போகிறேன், உங்களுக்கு மதீனாவுக்கு வர முடியாது. எதுவரையில தெரியுமா? நான் இந்த மக்களிடம் எடுத்த அமானிதங்கள் என்னுடைய கையில் இருக்கிறது, அந்த அமானிதங்கள் அனைத்தையும் நீங்க என்னுடைய இடத்திலிருந்து நின்று அதை திருப்பி கொடுத்து விட்டுத்தான் வர வேண்டும். என் அர்த்தம், ஹிஜ்ரத் செய்வதை விடவும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றுதான் அமானிதங்கள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். நான் ஹிஜ்ரத்து தானே போகிறேன், எடுத்த அமானிதம் யாருடைய அமானிதம்? காவிரிகளுடைய அமானிதங்கள் தானே. இறைவனை நிராகரிக்கக்கூடிய அல்லாஹுடைய தாரு தௌஹீதில சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காவிரி, இந்த மாட்டு மதத்தை சார்ந்தவர்களுடைய அனமானிதங்கள் தானே என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருத்தடிப்பு செய்துவிட்டு ஹிஜ்ரத் செய்யவில்லை. மாறாக அந்த இடத்தில் ஒருவரை நிறுத்தினார்கள், எனக்கு பகரமாக இவர் இருப்பாரு, இந்த அமானிதங்களை எல்லாம் இவர் ஒப்படைக்க வேண்டும், நீங்க ஒப்படைத்து விட்டுத்தான் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? அமானிதம் எங்க இருக்கிறது? யாரிடத்தில் என்ன பேசுவது? யாரிடத்தில் என்ன ரகசியம் சொல்லுவது? யாருடைய சொத்துக்கு யார் பாதுகாவலர்? அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும் கியாமத்துக்கு முன்னால மக்கள் எப்படி தெரியுமா கனைப்பார்கள், அந்த காலத்தில வாழ்ந்தவர்கள் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொல்லி அந்த காலத்தின் பக்கமாக கைகாட்டி பேசுவார்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு மத்தியில் நம்பிக்கைக்குரிய மக்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், நம்பிக்கைக்குரிய மக்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இப்ப நாங்க சொல்லுகிறோம், எங்கள் அப்பட காலத்துல நாங்க வியாபாரம் செய்த காலத்துல நம்பிக்கையான மக்கள் இருந்தாங்க, இப்ப யாரத்தான் நம்புவது என்று நாங்கள் சொல்லுவது அதீசுடைய வார்த்தைகள். அப்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் அப்படி சொல்லுவார்கள் என்பதாக நாங்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது யுத்தியை கையாண்டார்கள். வலமையாக போகக்கூடிய பாதையினூடாக போகாம வழியை மாற்றி போனார்கள். ஒரு யுத்தி பிளானிங், எப்படி பிளான் பண்ணினார்கள், என்னை எதிரிகள் பின்னேறுவார்கள், நாங்கள் எந்த வழியால் தெரியுமா போக வேண்டும், வேறொரு வழியால் போவோம், வலமையாக போகக்கூடிய வழியின் ஊடாக போகாமல் நாங்கள் வேறொரு வழியில போவோம் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை மாற்றி போனார்கள். மூணாவது, ஒரு குகைக்குள்ள போய் நாங்கள் தங்க வேண்டும், அந்த குகையை ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். அந்த குகையை பற்றி ஏற்கனவே முடிவு செய்து விட்டு நாங்கள் அங்கே தரித்து நிற்போம், அங்கே இருக்க வேண்டி வரும் பல நாட்கள் நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு தேவைப்படும், எங்களுக்கு யாரு சாப்பாடு கொண்டு வருவது, வெளியில் உள்ள செய்திகள் எங்களுக்கு வேணும், ஏன் ஒரு விஷயம் நடக்க போகிறதா, வெளியில் என்ன மக்கள் பேசுகிறார்கள், வெளியில் இருக்கிற துப்பறிய வேண்டும், அதற்கு ஒருவரை நியமித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் முஸ்லீம் என்பது யாருக்கும் தெரியாது, அவர் ஈமானை தனக்குள்ளே மறைத்துக் கொண்ட ஒருவர், அந்த பக்கமாக ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையர், சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் செய்துவிட்டு தான் ஹஜ்ரத் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் என்பதாக. எந்த ஒரு விடயத்தையும் செய்வதற்கு முன்னால் மிகவும் அழகாக திட்டமிட வேண்டும். பத்ர் யுத்தத்துக்கு முன்னால் சல்லவா திட்டமிட்டார். ஹதீஸ்கள்ல புகாரில முஸ்லீம்ல பதிவான ஹதீஸ், சுப்ஹானம், என்ன என்ன வந்திருக்கிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் பத்ரில போய் முதலாவது டென்ட் அடிச்சு தந்த படையை அமர வைத்து விட்டார்கள். ஒரு 300 சஹாபாக்கள் அவர்களை அமர வைத்து விட்டார்கள். சஹாபாக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்து விட்டால் மௌனம் காப்பார்கள், இது வஹியாக இருக்கும், இது ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கும், ஏன் வமா யன்து குஆனில் ஹவா, தன்னுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் எதையும் செய்ய மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இடத்தில் உட்கார சொன்னால் நாங்கள் உட்கார்ந்து விடுவோம், ஏன் என்று கேட்பதற்குரிய ரைட் அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதாக நினைத்து சஹாபாக்களுக்கு சொன்ன இடத்திலேயே அவர்கள் கூடார விட்டு அவர்கள் டென்ட் அடிச்சு அங்க அப்படியே தரித்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த இடம் பொருத்தமான இடம் தானா, இந்த இடம் பொருத்தமான இடம் தான், ஆலோசனை கேட்கிறார்கள். யாருக்கு காலையிலும் மாலையிலும் வஹி வருகிறதோ அந்த வஹி வரக்கூடிய நபி சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட மஷூரா கேட்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், என்னோட வீட்டுல என்ன ஆலோசனை செய்கிறோம், குழந்தைகளும் யோசிக்க வேண்டும், பெற்றோர் யோசிக்க வேண்டும், குழந்தைகள் யோசிப்பதற்கு முன்னால் பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும், எங்கட வீட்டுல எப்ப நாங்க ஒன்று கூடி கலைத்தோம், நாங்க பேசினோம், ஒரு திருமணம் வருகிறது, வீட்டு வேலை செய்ய வேண்டும், தகப்பனும் தாயும் இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு போக நினைத்திருக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு நல்ல கர்மத்துக்காக வேண்டி வெளிக்கிழமை வெளியே போவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், குடும்பங்களுக்கு மத்தியில் குறிப்பாக பிள்ளைகளுக்கு இடத்தில் இன்ஃபார்ம் பண்ற மெத்தடாலஜியை விட்டுவிட்டு குழந்தைகளிடமும் எங்களுடைய கர்மங்கள் மசூரா செய்யப்பட வேண்டும், ஆலோசனை செய்யப்பட வேண்டும். நான் நாளைக்கு ஹஜ்ஜிக்கு போறேன் என்று ரோட்டில் உள்ளவனுக்கு சொல்லுவது போல பிள்ளைகளுக்கும் சொன்னால் உங்களோட பிள்ளைகளுக்கும் ரோட்டில் உள்ளவனுக்கும் என்ன வித்தியாசம், ரமலான் முடிந்து விட்டது, ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய ஒரு ஆசை இருக்கிறது, குடும்பத்தை ஒன்று கூட்டுங்கள், குழந்தைகளை ஒன்று சேருங்கள், மருமக்களை ஒன்று சேருங்கள், நான் ஹஜ்ஜிக்கு போக நீயத்து வைத்திருக்கிறேன், ஆனா இது என்ன பரவான ஹஜ் அல்ல, இது ஒரு சுன்னத்தான ஹஜ்ஜி, இரண்டாவது மூணாவது ஹஜ்ஜி, நான் ஹஜ்ஜிக்கு போறது நல்லமா என்ற ஒரு கருத்தை கேளுங்கள். பெரும்பாலும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு நிக்காஹ்களை நிச்சயப்படுத்திவிட்டு ஒரு கால் பண்ணி சொல்லிவிடுவார்கள், சும்மா சொல்லிடுவா, என்ன சொல்லிடுவாங்க, நாங்க நிக்காக நிச்சயப்படுத்திட்டோம், யாருக்கு சொல்றாங்க தெரியுமா, சொந்த சகோதரிக்கு, தங்கச்சியுடைய கல்யாணம் முடிவு செய்யப்பட்டு விட்டது, ஏன் அந்த தாத்தாவுக்கு அந்த மூத்த சகோதரிக்கு ஒரு அதிகாரம் இல்லையா ஒரு கருத்து சொல்வதற்கு, ஒரு கருத்து சொல்வதற்கு. சமூகத்தில் மஷூராக்கள் என்பது பள்ளி மஷூரா மட்டுமல்ல, பள்ளி நிர்வாக சபை ஆலோசனை கூட்டம் மட்டுமல்ல, வீடுகளுக்குள்ள மசூராக்கள் வர வேண்டும், குழந்தைகளிடத்தில் சின்ன சின்ன பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். நாங்கள் ஆலோசனை கேட்டால் தான் ஒரு கட்டம் வரும், நாங்களும் சின்ன பிள்ளைகளாக மாறிவிடுவோம். அந்த கட்டத்தில் அவர்கள் எங்களிடத்தில் மசூரா கேட்பார்கள், ஆலோசனை கேட்பார்கள். ஏன், நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ஏந்த வாப்பா என்னிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்கிறார், ஏந்த வாப்பா இப்ப சின்ன பிள்ளையாக மாறிவிட்டார், நான் அவரிடத்திலும் ஒரு ஆலோசனை கேட்டுக் கொள்வோமே என்று சொல்லி அவர்கள் மசூரா கேட்பார்கள். சல்லல்லாஹுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு அழகான பண்புதான் ஆலோசனை செய்வது, மசூரா செய்வது. இது அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நபியே நாயகமே உங்களுக்கு காலையில மாலையில வஹி வருகிறது என்பதை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நீங்க உங்களுடைய சஹாபாக்களுடன் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள், மசூரா செய்து கொள்ளுங்கள், கருத்துக்களை கேட்டுக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், ஆலோசனை கூட கேட்க முடியாவிட்டால் நாங்க எப்படி இந்த டீம் வொர்க் செய்ய போறோம், நாங்க எப்படி டீம் வொர்க் பத்தி பேச போறோம், ஒரு கருத்து கூட கேட்க முடியாத அளவுக்கு நாங்க கஞ்சர்களாக இருப்போம் என்றிருந்தால் அவர்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டு எப்படி நாங்கள் நல்லது செய்ய போகின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அரவணைத்தார்கள், கருத்து கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் கருத்து கேட்டாங்க, சொன்னாங்க, அஷீரு அலைய பில் மன்சில், நாங்க எந்த இடத்துல டென்ட் அடித்திருக்கிறோமோ இந்த இடம் ஒரு சூட்டபலான பொருத்தமான இடமா எனக்கு மசூரா சொல்லுங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் கால ஹப்பாப் இப்னு முன்ஸிர், ஹஜ்ரத் ஹப்பாப் இப்னு முன்ஸிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அரைத ஹாதல் மன்சில அமன்சில் அன்ஸலஹுல்லாஹ் ஃபலைஸ லனா அன் நதக்தம வலா நதஅஹர் அம் ஹுவ ரஹ்யும். யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் டென்ட் அடியுங்கள் என்று சொன்ன சத்தம் அல்லாவிடம் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட ஒரு கட்டளையா? அது கட்டளையாக இருந்தால் எனக்கு இந்த புத்தியை பாவிப்பதற்கு எந்த ரைட்ஸும் எனக்கு இல்லை, எந்த அனுமதியும் இல்லை. சொன்னதை கண்ணை பொத்திக் கொண்டு செய்தது தான் வேறு. இதை படித்துக் கொள்ளுங்கள். இந்த யுகத்தில், இந்த இன்டலெக்சுவல் யுகம், எதெடுத்தாலும் சயின்ஸ், எதெடுத்தாலும் அறிவு, எதெடுத்தாலும் கல்வி, அறிவினூடாகத்தான் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் சூரத்துல் பக்கராவுடைய ஒரு ஆயத்தை எடுத்துக் கொண்டோம். என்ன ஆயத்து தெரியுமா? சூரத்துல் பக்கராவுல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு கொலை நடந்து விட்டது, ஒரு பெரிய ஒரு கொலை, ஒரு வர்த்தகர் கொலை செய்யப்பட்டு விட்டார். இன்றைக்கு அந்த கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வர்த்தகர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், செல்வந்தர்கள் கடத்தி கொண்டு போய் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் எங்களுடைய நாட்டில் அழிக்கப்பட முடியாத அளவுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுல மிக வெட்கமான தலைகுனிய வேண்டிய ஒன்றுதான் இந்த கெட்ட பழக்கம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. பணத்துக்காக வேண்டி உயிர்களை கொள்ளுவது, பணத்துக்காக வேண்டி மக்களை கொலை செய்வது, நண்பர்கள் நண்பர்களை கொலை செய்கிறார்கள், டிரெக்டாகவோ இன்டிரக்டாகவோ அதுல யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. சரி, அதற்கு பக்கமாக இருக்கட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு கொலை நடந்து விட்டது. கொலையாளி யார் என்று சொல்லி யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விஷயம் கன்ஃபியூஸ் ஆக இருக்கிறது, பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. ஜனாதா அடக்கிக் கொள்ள முடியவில்லை. கொலையாளியை கண்டுபிடித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம் எழும்பி இருக்கிறது. அப்ப அந்த மக்கள் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அணுகினார்கள். அணுகி சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒரு கொலை நடந்திருக்கிறது, ரப்பிடத்துல கேளுங்களேன், இதுக்கு என்ன பரிகாரம்? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்துல கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முறைய சொல்லி கொடுத்தான். ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு மாமிச துண்டை அந்த ஜனாதாவுக்கு மேலே வைத்தா அந்த ஜனாதா பேசும் என்று சொல்லி ஒரு மெத்தடாலஜி, ஒரு முறைய அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அது அந்த நேரத்துக்கு மட்டும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், ஒரு மாட்டறுத்து அதனுடைய மாமிசத்தடுத்து இங்க வச்சா இதே பேசும், அது சொல்லும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த புத்திஜீவிகள், அந்த இன்டலக்சுவல்ஸ், அந்த திங்க் டேங்க்ஸ், எங்களை போல பேசக்கூடிய விஞ்ஞான பேசக்கூடியவர்கள் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன எங்களோட விளையாடுறீங்களா, என்ன பரிகாசமா செய்றீங்க, நாங்க கேட்கிறோம் ஆளை சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க மாடலுக்கு சொல்லி. அல்லாஹ் சொல்றான், ஏண்ட கட்டளைக்கு முன்னால் உன்னோட புத்தியை நீ பாவிக்காதே, இது இந்த காலத்துடைய இன்டலக்சுவல்ஸுக்கு தான் பொருந்தும். இந்த காலத்துடைய இன்டலக்சுவல்ஸுக்கு தான் பொருந்தும். என்ன பொருந்தும்? அல்லாஹ் சொன்னதை செய்யப்பா, என்ன படைச்சவர் என்ன சொல்றார் அதை செய்வோம். அதுக்கு மேல என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு மேலால் ஒன்றும் எங்களால் செய்ய முடியாது. நீங்க நினைச்சு கொள்ள வேண்டாம் அல்லாவுக்கு, அல்லா எங்களை துவாக்களை வீணாக்க இல்ல, நாங்க கேட்டதை எல்லாம் அல்லா தந்திருக்கிறான். உலகமே சொன்னது, முழு உலகத்தினுடைய ஆய்வுகளும் சொன்னது, முழு உலகத்தினுடைய புத்திசாலிகளும் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மாற்றி அமைக்க முடியாது, இவங்க தான் இன்னும் ரெண்டு டேர்முக்கு ஆட்சி செய்வாங்க என்று சொல்லித்தான் முழு உலகமும் சொன்னது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கட குனூத்துகளை வீணாக்க இல்ல, எங்கட துஆக்களை வீணாக்க இல்ல, அல்லாஹ் மாத்தி காட்டினான், அல்லாஹ் மாத்தி காட்டினான். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை செய்தோ. இதைத்தான் சொல்றாங்க ஹப்பாப் இப்னு முன்ஸிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல கூடாரம் அடிக்க சொன்னது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தா எனக்கு இதுல கருத்து சொல்றதுக்கு ரைட் எனக்கு இல்ல, எனக்கு நான் ஒபே பண்ணித்தான் ஆகுவேன். இது உங்களுடைய அபிப்பிராயம், இதோட சொந்த சொந்த கருத்தாக இருக்க வேண்டியிருந்தால் இந்த இடம் சூட்டபல் இல்ல, நாங்க வேற இடத்துக்குத்தான் போக வேண்டும். இங்க இருந்தா கண்ணிக்கு பிரச்சனை வரும். நாங்கள் இருக்கிறது தப்பு, கீழ் இருக்கிறோம், மலையில் இருக்கிறோம், நாங்க கீழுக்கு போனத்தான் தண்ணி இல்லாம நாங்க இங்க நிக்க வேண்டிய கட்டம் வந்தா தண்ணிக்கு பிரச்சனை, இங்க வரும், கீழத்தான் போக வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபியுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டாங்க. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில படிப்போம், செயல்படுவோம், திட்டமிடுவோம். குடும்பங்களுக்கு மத்தியில், பள்ளிவாசல் வட்டத்தில், சமூக வட்டத்தில் ஆலோசனைகள் செய்து மக்களுடைய கருத்துக்களை எடுத்து நல்லவைகளை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில திட்டமிடல் என்ற பாடத்தை படியுங்கள். எப்படி திட்டமிட்டார், ஏன குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக. நல்லதை செய்து கொண்டே மரணிக்க அல்லாஹ் துணை புரிவானாக. எங்களுடைய வாழ்க்கையை மற்ற மக்களுக்கு ஒரு படிப்பினைக்குரிய வாழ்க்கையாக்கி வைப்பானாக. எங்களுடைய வாழ்க்கையை மற்ற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய குழந்தைகளை கொண்டு, மனை மக்களை கொண்டு கண் குளிர்ச்சி நிச்சயமாக்குவானாக. எங்களுடைய பெற்றோருடைய இல்லறைகளையும் மண்ணறைகளையும் பிரகாசமாக்கி வைப்பானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.